இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்காக கல்யாண விருந்து என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கல்யாண விருந்துன்னு சொல்லும்போது கிறிஸ்தவங்கள்லாம் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய ஆகாயத்திலே கல்யாண விருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிறிஸ்தவங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்குது. அது குறிப்பாக எப்போன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்தது. இன்றைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, ஆண்டவர் வருவார், பரிசுத்தவான்கள் எல்லாம் மத்திய ஆகாயத்தில் கொண்டு போவார், அங்கே கல்யாண விருந்து நடக்கும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அப்படி ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை. அப்படி மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்து நடந்தாலும், கல்யாண விருந்து நடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தனை கையும் காலும் கட்டி கொண்டு வெளியே போடுங்கிறாரு. அப்போ பரலோகத்துக்கு போனவங்களை ஆண்டவர் திருப்பி வெளியில் தள்ளுவாரா? தள்ள மாட்டார். அப்போ நல்லவங்களை தான் முதலாவது பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுப்பார். பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவன் சரியில்லைன்னு பாதி தூரத்தில் கண்டுபிடிச்சிட்டு அவனை திருப்பி அனுப்ப மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மத்திய ஆகாயத்தில் கல்யாண விருந்துங்கிறது கிறிஸ்தவங்க வந்து அவங்களா கதை கட்டி வச்சுக்குது. பைபிள் அந்த மாதிரி ஆதாரம் இல்லை. கல்யாண விருந்து எங்கே நடக்கும் யாருக்கு தெரியும் பார்ப்போம். ஏன்னா கல்யாண விருந்தை பற்றி 7-8 வருஷமாக பேசியாச்சு, இன்றைக்கும் அந்த தலைப்பில் தான் பேசுகிறான். திருப்பி 1st கிளாஸ்லேருந்து தான் வரப்போகிற நாமா. கல்யாணம் வந்து சபையில் நடக்காது, இருதயத்தில் நடக்கும். ரெண்டாவது, இருதயத்தில் நடக்குதுன்னா இன்னொரு இடத்துலையும் நடக்கும், அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும். இன்னொரு இடத்துல நடந்தால் தான் இருதயத்தில் நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். இல்லை, பைபிள் படி வேதத்தின்படி கல்யாணம் வந்து எங்கே நடக்குது அவர் சொன்னார் இருதயத்தில். என்ன அது, சாப்பிட்றவங்களுக்கு அது புரியும். ஆனால் வேத வசனத்தின்படி கல்யாணம் வந்து எங்கே நடக்குது? ஏன்னா 4 சுசேஷத்துலேயும் மாற்றி மாற்றி வருது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்தினா அநேகர் அழைப்புத்தான், ஒரு ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய உண்மைகளை சொல்லப்பட்டு வருது. அந்த கல்யாணம் இருந்து எங்கே நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது? பல்லவ ராஜ்யத்தில் நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் தான் விருந்து நடக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் விருந்து நடக்குது, நம்முடைய இருதயத்திலும் விருந்து நடக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தில் விருந்து நடக்குதுன்னா நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், உள்ளே போகணும், அப்போ தான் விருந்து சாப்பிட முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகிறது? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி என்ன? அதை கண்டுபிடிக்கணும். எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம்? பரலோக ராஜ்யத்தில் விருந்து நடக்குது, சத்தமெல்லாம் கேட்குது, வாசனையெல்லாம் நல்லா தெரியுது, அது நீதியின் கிரியைகள். ஆனால் உள்ளே போகிறதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு இல்லை, வசனத்தின்படி வாங்க. வசனத்தின்படி தான் நம்மளுக்கு எல்லாமே. 8 வருஷமாக தான் பிரசங்கம் பண்ண வாச்சா, இன்றைக்கும் அதுதான் பிரசங்கம் பண்ணுறேன். திருப்பி ABCலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதே தெரியல. முதலாவது பல்லவ ராஜ்யத்தை பார்க்கணும், அப்புறம்தான் போற காரியம். பல்லவ ராஜ்யத்தை முதல்ல கண்ணிலேயே பார்க்க முடியலையே, எங்க இருக்குதுன்னே தெரியல நிறைய பேத்துக்கு. குழுவெல்லாம் கொடுக்க முடியாது. குழுவெல்லாம் கொடுத்து 8 வருஷமா குழு கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் நீ ஒன்னும் ஆவிக்குரிய நிலைமையில வளர்ச்சி ஒன்றும் காணும். எழுத்தின்படி சாப்பாடு ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தால் ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை காணலாம் அப்படின்னா ஆவிக்குரிய கண்கள் திறங்கும். அப்படின்னா மனம் திரும்பினால் அவனுடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படும், அப்பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு மன திரும்பினா பத்தாது, மன திரும்பினா மட்டும் பத்தாது. அது ஜலத்தினால் மறுபடியும் பிறந்தா ஆவியினாலும் பறக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும். ஆவியினால் மறுபடியும் பறக்கலைன்னா உள்ளே போக முடியாது. இப்போ நிறைய பேர் ஜலத்தினால மறுபடியும் பறந்துருப்பாங்க, ஆவியினால் பறக்காமல் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பல்லவ ராஜ்யத்தை சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு நாள் உள்ளே போக முடியாது. இப்போ கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல்லவ ராஜ்யத்தை பார்த்துட்டாங்க நிறைய பேர். பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு பரிசுத்த ஆவியில் மறுபடியும் பிறந்தாதான் ஒரு மனுஷன் உள்ளே போக முடியும். இப்போ ஆவியில் மறுபடி பறக்காமல் எப்படியாவது உள்ளே போகலான்னு தேடி தேடி சுற்றிட்டு இருக்காங்க. சுற்றி சுற்றி வழியில் கண்டுபிடிக்க முடிஞ்சதா வழியா? முடியல. ஆனால் இந்த சுற்றிக்கிட்டு இருக்காங்கள, இந்த சுற்றிட்டு இருக்கிறவங்க கூட்டமே பெரிய கூட்டமாக இருக்குது. எப்படி சுற்றுறாங்க? சுத்தமாக சும்மா சுற்றுறாங்களா? எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும் போகணுன்னு அவங்க பிரயாசப்படுறாங்க. சுத்தும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நிறைய பேர் அற்புதங்களை செய்கிறாங்க, நிறைய பேர் அடையாளங்களை செய்கிறாங்க, இப்படி நிறைய பேர் என்னென்னமோ காரியங்களை பண்ணுறாங்க. நிறைய பேர் தீவெட்டியில் வச்சுக்கிட்டு நாங்களும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம், மனவாளனுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம், கல்யாண விருந்து சாப்பிட்றதுக்கு நாங்களும் உள்ளே போவோன்ட்டு தீவெட்டியில் வச்சுட்டு சுற்றுறாங்க, அற்புதங்களை செய்கிறாங்க, அடையாளங்களை செய்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், கல்யாண விருந்து சாப்பிட முடியும். வெளிப்படுத்தல் 19:7-9, வெளிப்படுத்தல் 19:7-9. இல்லை 7-8-9. அதுக்கப்புறம் சோத்திரம். அப்போ கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்கு முதலாவது என்ன பண்ணணும்னா, சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆண்டவர் வந்து அந்த வஸ்திரத்தை தான் கொடுக்குறாரு, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணம் வந்து சாப்பிட்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் அதைய அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கு யாருடைய வேலை? அந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்வது அவரவருடைய வேலை. அது ஆண்டவர் உடுத்தி விட மாட்டார். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, எனக்கு சேலை கட்ட தெரியாது, எனக்கு கட்டி விடணும் அப்படின்னு. அப்படி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு என்ன பரிசுத்தவான்களுடைய நீதியின் வஸ்திரத்தை உடுக்க தெரியாமல் அப்படியே கையிலேயே வச்சிட்ருக்காங்க. நீதி என்னன்னு தெரியும், ஆனால் அதை உடுத்தி கொள்ளணும்ல. அது அவங்கவுங்க தான் உடுத்தணும். எப்படி உடுத்தணும்? ஏற்கனவே இருக்கிற பழைய வஸ்திரத்தை கழட்டி போட்டாதான் இந்த புதிய வஸ்திரத்தை உடுத்த முடியும். பழைய வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்குது, கோட்டு சூட்டுமா இருக்குது, நல்லா காசு கொடுத்து வேறு தச்சுது, எப்படி கழட்டி போடுறது? மனசு வரல. ஆனால் இதையும் விடுறதுக்கு மனசு வரல. அதனால் கையில் இருக்குது, அதை அணிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய நீதி என்னங்கிறது தெரியும், ஆனால் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. அப்போ தான் வந்து சந்தோஷப்பட்டு கழி கூற முடியும். அந்த தேவ வசனத்தின் மூலம் இருக்கிற நீதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ளே வரும். இப்போ சாதாரணமாகவே எழுத்தின்படி கல்யாணம் ஒன்று நடக்குது, அதுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு போகணும்னு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் விசேஷமான வஸ்திரம் தரிச்சுட்டு போனால் தான் 10 வீடு 11 உட்காந்துக்க முடியும். இல்லாட்டினு உடனே வந்தவன் கண்டுபிடிச்சிருவான், நீ யார், மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவான்? உடனே மாப்பிள்ளை விடும்பா. ஏப்பா நான் மாப்பிள்ளை வீடு தானே, நான் உன்னை பார்த்தது இல்லையா அப்படின்பா. உடனே பொண்ணு விடும்பா. அப்போ உடனே சந்தேகம் வந்துடும், நீ மாப்பிள்ளை வீடும் கிடையாது, பொண்ணு வீடும் கிடையாது. ஆமாம், நீ வந்து என்னத்த பொருள்களை திருடுறதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டால் அவனை தூக்கி வெளியில் அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். தேவனுடைய ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ளும் போது அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இலவசமாக கிடைச்ச ரட்சிப்பை இலவசமாக தூக்கி வீசிட்டு வந்தாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கினவர்கள் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருப்பார்கள். எப்படி விலை கொடுத்து வாங்கிறது தேவனுடைய ரட்சிப்பை? ரட்சிப்பு இலவசம்தான், யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இலவசமாக எடுத்தால் என்னாகும்? என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும்போது தூக்கி வீசிட்டு போயிடுவோம். ஏன்னா இலவசமாக கிடைக்கிறதானே, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமே. அப்படி நிறைய பேர் தேவனுடைய ரட்சிப்பை வேண்டான்னு தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. அப்போ இலவசமாக கிடைச்ச ரட்சிப்பை எப்படி விலை கொடுத்து வாங்கிறது? ஆமாம், இல்லை நம்ம விலை கொடுக்கணுமில்ல, அவர் விலை கொடுத்துட்டாரு, நம்ம விலை கொடுத்து வாங்கணுமில்ல. அதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்து விசுவாசம், நம்ம விலை கொடுத்து வாங்கணும். அதான் எப்படி விலை கொடுத்து வாங்கிறது? விசுவாசத்தை கொடுத்தா அது கிடைச்சிருமா? நம்புறது கரெக்டு, அதான் ஆண்டவர் இலவசமாக விசுவாசனால ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லிட்டாரு. நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கணும்? அதைய விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தெரியும், விலை கொடுக்காதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை அது இல்லை. எப்படி விலை கொடுத்து வாங்கிறதுனா, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் வர சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் சகிக்க வேண்டும், அல்லது தேவனுடைய வார்த்தைக்காக பல காரியங்களை இழந்திருக்க வேண்டும். அநேகர் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், அநேகர் சொந்தத்தை இழந்திருக்கலாம், அநேகர் வேலையை இழந்திருக்கலாம், அநேகர் மனைவிகளை இழந்திருக்கலாம், அநேகர் புருஷனை இழந்திருக்கலாம். ஏன்னா தேவனுடைய ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஊழியத்தின் நிமித்தம் இல்லை, ரட்சிப்பின் நிமித்தம். ஊழியங்கிறது அடுத்த கட்டம், முதல்ல ரட்சிப்பு வாங்கணும், ஊழியம் ரெண்டாவது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அநேக சோதனைகள் வரும். இவங்க பைபிள் படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, உடனே சர்ச்சுக்கு போகக்கூடாதும்பாங்க. சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னா நான் போவேன், அப்போ அம்மா சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னு, அப்போ அம்மா வேண்டாம். அப்பா சொல்லுவார் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு, அப்போ அப்பா வேண்டாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி கேட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவு இல்லை, வேலைக்கு வரணும், வேலை வேண்டாம். நீ கிறிஸ்டினா மாறினா உனக்கு சொத்தில் பங்கு இல்லை, சொத்து வேண்டாம். அதான் விலை கொடுத்து வாங்கிறது. அப்படி விலை கொடுத்து வாங்கினவங்கிட்ட தான் ரட்சிப்பு, அந்த விலையை கொடுத்ததுனால அதுக்கு உண்டான அருமை தெரியும். ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு வேண்டி அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி எந்த கஷ்டமும் எந்த சோதனைகளையும் சகிக்காதவர்கள் ரட்சிப்பை என்றைக்கு வேணாலும் தூக்கி வீசலாம். ஏன்னா இலவசமாக கிடைக்கிறது அன்றைக்கி, அதனால் என்றைக்கு வேணாலும் இலவசமாக தூக்கி வீசிடலாம். ஏன்னா எப்போ வேணாலும் இலவசமாக கிடைக்கிதில்ல. ஆனால் இலவசமாக கிடைச்சாலும் அந்த இலவசமாக கிடைத்த ரட்சிப்பை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், அதை நாம் சகிக்க வேண்டும். அந்த சகிக்கிறது தான் அதுக்காக விலை கொடுக்கறது. அப்படி விலை கொடுத்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் ஒரு நாளும் ரட்சிப்பை தூர தூக்கி வீச மாட்டார்கள். ஏன்னா நம்ம ஒரு விலை கொடுத்துருக்குறோம், நான் கொடுத்துருக்கிற விலையை இன்னொருத்தன் கொடுக்க முடியாது. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை கொடுத்துருவாங்க. ஒருத்தன் $500, ஒருத்தன் 10,000 கொடுத்துருப்பான், ஒருத்தன் 500,000 கொடுத்துருப்பான், ஒருத்தன் மனைவியை இழந்திருப்பான், ஒருத்தன் புருஷனை இழந்திருப்பான், ஒருத்தன் பிள்ளைகளை இழந்திருப்பான், ஒருத்தன் சொத்தை இழந்திருப்பான், இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இழந்திருப்பாங்க. அப்போ அப்படி எல்லாருக்கும் எல்லா மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி தேவனுடைய ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கினவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை காத்து கொள்ளுவார்கள். அவங்களுக்கு தான் கல்யாணம் வருது, அடி வாங்கியிருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. அதனால அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் படுத்தினாள். அவருடைய மனைவிங்கிறது கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற கன்னிகைகள். அவருடைய மனைவி யாரு? 1 கொரிந்தியர் இல்லை 2 கொரிந்தியர் 11:2. அவருடைய மனைவி 2 கொரிந்தியர் 11:2. அப்போ கற்புள்ள கன்னிகை, தேவனுடைய வசனத்தில் கரை திரை இல்லாமல் சுத்தமாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்காக பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சகித்து தேவனுடைய வார்த்தைக்காக உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதனால் ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கினாதான் அதை தக்க வைத்து கொள்ள முடியும். ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கலைன்னா இலவசமாக கிடச்ச ரட்சிப்பு என்றைக்கு வேணாலும் இலவசமாக தூக்கி வீசிடலாம். அப்படியாக அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். அப்போ மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாச்சு, உடனே என்ன பண்ணுறாங்க, ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கினவர்கள் அல்லது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தவர்கள் அதை உடுத்தி கொள்ளுகிறார்கள். அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்வது. ஆனால் வெளிப்புறமாக வெள்ளையாக இருக்கும், ஆனால் உள்ள என்ன இருக்கும், உள்ளே வந்து அழுக்காக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறாயே, நீ பாத்திரத்தினுடைய உட்புறத்தையும் சுத்தமாக்கு. ஏன்னா பாத்திரத்தினுடைய வெளிப்புறம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, முக்கியம்தான், ஆனாலும் அதை விட அதிக முக்கியம் என்னென்னா பாத்திரத்தினுடைய உட்புறம். பாத்திரத்தினுடைய உட்புறம் நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளியில் நல்லா பாலிசாக மினு 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 இருந்துட்டு உள்ள அழுக்காக இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளிப்புறமாகவும் சுத்தமாக இருக்கணும், அப்படின்னா நீ எழுத்தின்படியும் மற்றவர்கள் தெரியும்படியாக நீ மனம் திரும்பி நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும், இருதயத்திலையும் மனம் திரும்பி இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்ச பாவத்திலேருந்து மனம் திரும்பியிருப்பாங்க, அப்படின்னா கரும பாவங்கள் செய்த பாவங்களாக மனம் திரும்பியிருப்பாங்க, ஆனால் ஜென்ம பாவங்கள்லேருந்து மனம் திரும்பாமல் இருப்பாங்க, அப்படின்னா ஆவியில் மனம் திரும்பாமல் இருப்பாங்க. அப்போ ஆவியில் மனம் திரும்பாமல் இருந்தால் கண்டிப்பாக கல்யாண விருந்து சாப்பிட முடியாது. ஏன்னா கல்யாண விருந்து இருதயத்தில் தான் நடக்குது. அப்போ ஆவியின் மனம் திரும்பி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய விருந்தை நாம் இருதயத்திலே புசிக்க முடியும். ஒரு ஆள் புசிக்கிறபோது இருக்கிற சந்தோஷம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு புரியுமா? புருஷன் வந்து நல்லா கல்யாணம் வந்து சாப்பிட்றாரு, மனைவிக்கு அது தெரியுமா? மனைவிக்கு தெரியாது. மனைவி சாப்பிட்டா புருஷனுக்கு தெரியாது. பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க தேவனுடைய கல்யாண விருந்தை, மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா அவரவர்கள் தெரியும்படியாக மட்டும்தான் ஆண்டவர் அந்த விருந்தை கொடுக்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் யாரை யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அல்லது ஜலத்தினாலும் ஆவியினாலும் யார் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய கல்யாண விருந்து. அந்த விருந்தை சாப்பிடுகிறவர்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா நீதியின் வஸ்திரத்தை தரித்திருப்பார்கள், அப்படின்னா நீதியின் கிரியைகளை செய்வார்கள். அப்படி நீதியின் கிரியை செய்யாமல் கல்யாண விருந்தை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா என்னாகும், பாதி வழியில் வந்து உனக்கு வஸ்திரம் எங்கேன்னு சொல்லி கேட்பார். வஸ்திரம் இல்லைன்னு சொன்னால் கையங்காலம் கட்டி புறம்பான இருளை போடுங்கன்றார். அதனால் கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளவும் தகுதிகள் தேவை. இந்த தகுதிகளை மீறி நாம் செயல்பட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் ஆளாவோம். வெளிப்படுத்தல் 3 19 22 வரை, வெளிப்படுத்தல் 3:19 22 வரை. போதும். முதலாவது யார் கல்யாணம் வந்து சாப்பிட்றாங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை நேசிக்கணும். நான் நேசிக்கிறவர்களுக்கோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அப்போ கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யார் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள முதல்ல என்ன பண்ணுறாரு, முதல்ல எச்சரிக்கிறாரு, நான் உனக்கு கல்யாணம் வந்து கொடுக்க போகிறேன், நீ இதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் கொடுக்குற விருந்து இல்லை, சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நிறைய காரியங்களை நீ திரும்பி வரணும், அப்படின்னா மனம் திரும்பணும். நீ அன்னைக்கு மனம் திரும்பினா பத்தாது, கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்குன்னு தனியாக நீ இன்னொரு தடவை மனம் திரும்பணும். அது கடிந்து கொள்கிறார், கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். எப்படி கடிந்து கொள்கிறார், என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன காரியங்கள் உங்கள்கிட்ட வேண்டாத காரியங்கள் இருக்குது, எல்லாம் விட்டு வந்து நான் மட்டும்தான் நான் உன்னைய கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்கு அனுமதிப்பேன். அப்படி தேவன் நேசிக்கலைன்னா ஆண்டவர் சிச்சிக்கவே மாட்டார், விட்டுருவார். ஆண்டவர் நேசிக்காத மனுஷனை நீ போகிற வழியிலேயே போன்னு சொல்லி விட்டுருவார். அதனால் ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடிந்து கொள்றதுனா என்ன, சிச்சிக்கிறதுனா என்னங்கிறது தெரியும். அது எப்படி, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நான் அன்னைக்கு மனம் திரும்பினேன், நான் 20 வருஷத்துக்கு முன்னால் மனம் திரும்பினேன், 10 வருஷத்துக்கு முன்னால் மனம் திரும்பினேன், 5 வருஷத்துக்கு முன்னால் மனம் திரும்பினேன், போன மாதம் மனம் திரும்பினேன், அதெல்லாம் பத்தாது. நீ இன்றைக்கி மனம் திரும்பணும். அது ஜாக்கிரதையாக இருந்து, ஜாக்கிரதைனா நம்முடைய எல்லா காரியத்தையும் கவனிக்கணும், என்னென்ன காரியத்தில் குறை இருக்குது, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்ன இருக்குது அப்படின்னு நம்முடைய இருதயத்தை முதலாவது சுத்தம் பண்ணணும். மனம் திரும்பு. இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். வாசப்படியில் சத்தம் அங்கே போடுறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, முதல்ல மனம் திரும்பிட்டாரு, அப்புறம்தான் வந்து வாசல் கதவையே தட்டுறாரு. எப்படி வாசப்படி கதவை தட்டுறாரு, யாருக்கு சத்தம் கேட்குது, இருதயத்தை தட்டுறாரு. இருதயத்தை தட்டுறதுக்கு முன்னாலே என்ன சொல்லிட்டாரு, நீ மனம் திரும்பிட்டாரு. கேட்கும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள் அப்படின்னா, ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அல்லது ஓமைகளினுடைய ரகசியத்தை அல்லது கல்யாண விருந்தை சாப்பிட்றதுக்கு மனதிருந்தால் அவன் இருதய கதவை திறக்க கடவன். இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் இருதயத்தை சாத்தி வச்சுருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு இருதயத்தில் இடம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஆண்டவர் சொல்கிறார் கதவை திறந்தாலும் சொல்கிறாரு. நிறைய பேர் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இருதயத்தில் இருக்குது, அதனால் திறக்க முடியல. இருதய கதவை திறக்கணும். திறந்தால் மட்டும்தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்தேன். அப்போ ஆண்டவர் எங்கே கொடுக்குறாரு, இருதயத்தில் தான் கல்யாணம் விருந்து ஒவ்வொருத்தருக்கும் ரகசியமாக தான் கொடுக்குறாரு, பப்ளிக்காக கொடுக்கறது இல்லை, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி செய்கிறது இல்லை. அவனுடைய இருதயத்தில் புரிகிற மாதிரி மட்டும்தான் அவனவனுக்கு அது கொடுக்குறாரு. ஏன்னா தேவன் நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த விருந்து. இது கோடான கோடி ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை போய் சேர்ந்துடும். அப்படி கதவை திறக்கும்போது அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய ரகசியங்களை சத்தியமான வார்த்தைகளை அவனுடைய இருதயத்துக்கு மட்டும் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு, அடுத்தவனுக்கு அது புரியாது. அப்போ யார் யார் மனம் திரும்பி நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார்களோ அல்லது நீதியின் கிரியைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ரகசியங்கள் புரியும். அதுக்கப்புறம் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ ஆண்டவர் போஜனம் கொடுத்துட்டாரு, அப்புறம் நாம் எப்படி ஆண்டவருக்கு போஜனம் கொடுக்கறது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுனால நாம் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். யோவான் 4:34 யோவான் 4:34 போதும். இப்ப கல்யாணம் வந்து சாப்பிட்டாச்சு, நாம 7-8 வருஷமா சாப்பிட்டாச்சு, இப்ப நாம அவருக்கு போஜனம் கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அவருடைய சித்தம்னா என்ன, அவருடைய சித்தம்னா என்ன, அது இவ்வளவு நாள் சாப்பிட்டவங்களுக்கு தெரியுமே, சாப்பாட்டில் தானே அது கொடுக்குறாரு, ருசி தெரியுமே, எனக்கு இவ்வளவு ருசியாக சாப்பாடு கொடுத்தாரு, நான் என்ன பண்ணணும், நானும் அவருக்கு ருசியான உணவாக நானும் கொடுக்கணும்னு என்ன விருப்பம், அதான் இப்போ கேள்வி. என்ன எதிர்பார்க்கிறாரு அவரு? அது கரெக்டு. என்ன ஒவ்வொருத்தருடைய சித்தம் என்ன, எப்படி செயல் என்ன? இது நன்மையான செயல் இல்லை, அது கரெக்டு. ஆனால் இங்கே பிதாவின் சித்தம் அப்படின்னா என்ன, அதான் இப்போ கேள்வி. அது இல்லை, பிதாவின் சித்தம்னா நம்மளுக்கு என்னென்ன காரியங்களை புரிஞ்சுதோ அந்த அதன்படி நாம் வாழணும், அதன் அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தையுடைய காரியங்களை மற்றவர்களுக்கும் நாம் அறிவிக்க வேண்டும். இப்போ முதல்ல நம்ம வாழும்போது என்ன பண்ணுவான், மற்றவனெல்லாம் கேட்பான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இன்ன காரியத்தை செய்யணும், இன்ன காரியத்தை செய்யணும்னு அவனுக்கு வசனத்தின்படி உணர்த்துவார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்குது. அப்போ என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, எந்த பகுதியில் நாம் இருக்கிறோமோ அந்த பகுதியில் தேவனுடைய வார்த்தையை நாம் சாப்பிட்டதுனால நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படின்னா தேவனுடைய நீதியின் கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். நம்ம நீதியின் கிரியை செய்யும்போது மற்றவன் தானாக வந்து கேட்பான், எப்படி உங்களால் மட்டும் இது முடியுது? அப்போ நாம் என்ன சொல்லுவோம், இது தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுறதுனால நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற நீதியின் கிரியைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்போ ஆண்டவர் விசேஷமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லுவார், நீ இந்த காரியத்தை செய்யணும், நீ இந்த காரியத்தை பேசணும், இந்த காரியத்தில் சாட்சியாக இருக்கணும், இந்த ஜனங்களுக்கு நீ மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக, எப்படி கல்யாண விருந்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி தனித்தனியாக அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். எனக்கு இந்த வேலையை செய்யணும், இவங்களுக்கு இந்த நன்மையை செய்யணும், அல்லது இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும், இந்த பகுதியில் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார். ஆண்டவர் என்ன வசனத்தின்படி நம்மளுக்கு உணர்த்துகிறாரோ அந்த நீதியின் கிரியைகளை செய்து நாம் பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நீதிமொழிகள் 20:25. நீதிமொழிகள் 20:25. போதும். இப்போ கல்யாண விருந்துனா பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது, பரிசுத்தமானது விழுங்குறதும். நிறைய பேர் கல்யாணம் வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஜீரணம் பண்ண முடியல. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறாங்க, இப்படி நாம் பொருத்தனையை பண்ணிட்டோமே நம்ம என்ன பண்ணுறது, கல்யாண விருந்து நாம் இப்படி சத்தியமான வசனங்களை நாம் தெரிஞ்சிட்டோமே நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்படி யோசித்தாவே அவனுக்கு அது கன்னியாக மாறிவிடும். கன்னினா வலை. அப்போ கல்யாணம் வந்து சாப்பிட்டு அதன்படி நடக்காமல் போச்சுன்னா அதே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கன்னினா கன்னி அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு பல சோதனைகளை விட்டுருவார், தப்பிக்க முடியாத சோதனை. கன்னி வச்சு எதை பிடிப்பாங்கன்னா காட்டில் இருக்கிற மிருகத்தை தான் பிடிப்பாங்க, அது தெரியாது கன்னி வச்சுருக்குதுன்னு, அதுக்கு தெரியாது, எப்பவும் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம், அது காலோ தலையோ மாட்டிக்கும். அந்த மாதிரி நாம் தேவனுடைய கல்யாண விருந்தை சாப்பிட்டுட்டு அதன்படி நடக்கலாமா வேண்டாமா, பொருத்தனை செய்த பின்பு இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுனா அதுவே அவனுடைய வாழ்க்கையில் கன்னியாக இருக்கும் அல்லது சாபமாக மாறிவிடும். அதான் கரெக்டான வார்த்தை. இப்படி நிறைய பேர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியமான வசனங்களை, நிறைய பேர் வசனங்களை அல்லது ரகசியங்களை நிறைய தேடி தேடி எடுத்து சாப்பிட்ருவாங்க, அதுபடி நடக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சாலமோன் ஞானி பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்களை தெரியும், நிறைய ஞானம் இருந்தது. கடைசியில் என்ன பண்ணான், அவன் யோசிக்கலை, அவன் நிறைய காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்டான், அது அவனுடைய வாழ்க்கையில் கன்னியாக மாறிடுச்சு. ஆனால் அது அவன் சாலமோனுக்கு கிடைச்ச ஞானம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் முடிவில் சாபமாக மாறிவிட்டது. அதனால் ரகசியங்களை தெரியறதில் பெரிய ஒரு அர்த்தமே இல்லை. ரகசியங்கள் எல்லா பக்கமும் தான் வந்து அறிவிக்கப்படுகிறது. ரகசியங்களை வந்து வேதத்தினுடைய ரகசியங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா சாத்தானுக்கு நிறைய ரகசியங்கள் தெரியுமே. அப்போ ரகசியங்கள் தெரிகிறது முக்கியம் இல்லை, என்ன நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ அதன்படி நீதியின் கிரியைகளை செய்கிறது தான் மனுஷனுக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் ரகசியங்களை தெரியணுன்ட்டு இந்த சபைக்கு போவாங்க, அந்த சபைக்கு போவாங்க, ரகசியங்களை மட்டும் இந்த ரகசியம் சொல்லுங்கள், அந்த ரகசியம் சொல்லுங்கள் அப்படின்னு ரகசியங்களை மட்டும் தேடி 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 வாசிப்பாங்க, கேட்பாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் சகல ரகசியத்தையும் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அன்புனா என்னென்னா நீதியின் கிரியைகளை செய்கிறது. அன்புனா எப்படி? மற்றவங்ககிட்ட நம்ம நன்மை செய்யும்போது தான் அந்த அன்பு வெளிப்படும். இப்போ அன்பு எங்கிட்ட இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? அது கையின் கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தேவனுடைய ரகசியங்களை தெரிஞ்சுட்டு அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணினாவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது சாபமாக மாறிவிடுகிறது. 1 Corinthians 10:21 போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சபைக்கு வந்து நிறைய தேவனுடைய ரகசியங்கள் தெரியணும்னு வருவாங்க. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியில் போய் இந்து சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்குதோ அவ்வளவும் தங்களுடைய வீட்டில் செய்கிறதுக்கு பார்ப்பாங்க. சடங்கு செய்கிறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, கோலம் போடுறது, நாள் பார்க்கறது. அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் இருந்ததோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது. அப்புறம் மற்ற கிறிஸ்தவங்களை மாதிரி பார்த்து அந்த கிறிஸ்தவங்களை தான் இப்படி செய்கிறாங்களே, நாம் செஞ்சால் என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முயற்சி எடுக்கிறது. அப்படி தேவனுடைய கல்யாண விருந்தை புசிக்கிறவர்கள் புறஜாதிகளுடைய எந்த ஆசரிப்பு முறைகளையோ அல்லது எந்த காரியத்தையோ பின்பற்றக்கூடாது, அது கேட்க போகக்கூடாது, அது நடைமுறைக்கு வரக்கூடாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய போஜனத்தை புசிக்கிறவர்கள் தேவனுடைய போஜனத்தை புசித்து தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். உடனே வெளியில் இருக்கிற போய் வெளியில் இருக்கிற காரியங்களையும் கலந்துட்டு இதையும் செய்யலாம் அதையும் செய்யலான்ட்டு எல்லாம் செஞ்சோம்னா அப்புறம் சாலமோன் ஞானியுடைய கதை தான். அப்படி இன்னைக்கு வந்து அநேகம் பேர் தேவனுடைய ரகசியங்களை தெரிந்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனங்களை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டு புறஜாதிகளுடைய முறைமைகளை கை கொள்ளும்போது அது வசனம் என்ன சொல்லுதுன்னா பேய்களுடைய பாத்திரம்னு சொல்லுது. நிறைய பேர் அதுங்க இந்து கோயிலில் நின்றுட்டுருப்பான், திடீர்னு வந்து இங்கே ஏன் பண்ணுறதுக்குன்னு நிற்பான், கேட்டால் தலைவலியும்பான், நான் சொன்னால் போய் ஞாயிற்றுக்கிழமை வாட்டுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுனால அந்த தலைவலி போகாது. அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால மட்டும்தான் அவனுக்கு தான் தலைவலி போகும். அப்போ ஒரு மனுஷனுக்கு தலையில் இருக்கிற பிரச்சனை தீரணுன்னா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீரணுன்னா பேய் ஓட்டினா பத்தாது. அவன் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதில் மனம் திரும்பணும். அதை விட்டு போட்டு நினச்ச நேரம் வந்து ஜெபம் பண்ணால் சரியாக போயிடுமா? போகவே போகாது. அதெல்லாம் வந்து கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிற வேலை, அந்த வேலை நடக்காது. அதனால் தேவனுடைய கல்யாணம் இருந்து சாப்பிட்றவங்க அதுக்குண்டான நீதியை காத்து கொள்ள வேண்டும். பேய்களுடைய பாத்திரத்தில் போய் சாப்பிட்டீங்க அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் பைத்தியம்தான். சாலமோனுக்கு என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா பைத்தியம் வந்தது. மாயைங்கிற பைத்தியம் சாலமோன் ராஜாவை பிடிச்சிது. இன்னைக்கு அநேகம் பேரை பிடிச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஞானத்தில் வளர்ந்து 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 வருவாங்க, கடைசியில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் முதலே சொல்லுவார், சாலமோன் ஞானிக்கு ஞானத்தை கொடுக்கும்போதே சொன்னார், நான் உனக்கு என்னென்ன ஞானத்தை தர்றேன், நீ கேட்காத ஆசீர்வாதங்களையும் உனக்கு தர்றேன், அது உனக்கு என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனாலும் நீ கேட்காத காரியத்தையும் உனக்கு தர்றேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், இந்தந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது, அந்நிய ஜாதியில் இருக்கிற பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது, அந்நிய ஜாதி கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை மீறினா என்னாச்சு? சாலமோன் கட்டின தேவாலயத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், இடின்னு சொல்லி கட்டளை போட்டார். அதனால் ஆண்டவர் ஆலயத்தை கட்டவும் முடியும், கட்டின ஆலயத்தை இடிக்கவும் முடியும். அது மாதிரி நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கை நல்ல நிலைமையில் கட்டப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறுறோமோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை இடின்னு கட்டளை இடுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை பைத்தியமாக மாறிடும். இன்றைக்கி அநேகர் வந்து வேதத்தினுடைய காரியங்களை தெரிஞ்சவங்க பேசுகிறதில் தாறுமாறாக பேசுகிறாங்க, பேசுகிறதே புரிய மாட்டேங்குது, பிரசங்கம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு என்னன்னா அவங்களுக்கு பைத்தியமாகி போச்சு. அதனால் தேவனுடைய வசனத்தை அதனுடைய வரிசையின்படி சொல்ல முடியல, அல்லது அந்த பொருளின்படி பேச முடியல. இங்கே ஒரு வசனம் எடுப்பாங்க, அங்கே ஒரு வசனம் எடுப்பாங்க, இங்கே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒன்று உலகத்தில் இருக்கிற உதாரணத்தை சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தவளை தாவரம் மாதிரி, தவளை இங்கே இருக்கும், அடுத்து எங்கே தாவுன்னு தெரியாது, இங்கே ஒரு பக்கம் போய் தாவி நிற்கும். ஏன்னா அது பிசாசனுடைய அசுத்தாவிகள், மூன்று தவளைக்கப்பான அசுத்தாவிகள் புறப்பட்டது. அது சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசிக்கிட்ட அந்த தவளைக்கப்பான அசுத்தாவிகள் இருந்தது. இப்போ தேவனுடைய வார்த்தை பேசுகிறவனும் பார்த்தீங்கன்னா அசுத்தாவி இருக்கிறவன் பேசுகிற வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எடுப்பான், இங்கிருந்து எடுத்து இன்னொரு பக்கம் தாவுவான், அங்கிருந்து வேறு உலக உதாரணத்துக்கு தாவுவான். இப்படி அந்த வசனத்துக்கு ஒரு கோர்வையே இருக்காது. ஒரு கருத்தை பேசுகிறோன்னா அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்காது. அதை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம், இவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குது, இவன் வந்து மாயில் மாட்டிகிட்டு முழிக்கிறான், இவன் பேச்சில் தாறுமாறு இருக்குது அப்படிங்கும்போது அது அசுத்தாவினுடைய வேலை தான். அப்படியாக தேவனுடைய பாத்திரத்தில் சாப்பிட்டுட்டு பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கு வச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நியாய தீர்ப்பாக மாறிவிடும். ஒன்று கொரிந்தியர் 11:27-30 ஒன்று கொரிந்தியர் 11:27-30 போதும். முதலாவது தேவனுடைய ரகசியங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசனை பண்ணணும். இது நாம் செய்யலாமா, நம்மளுக்கு தகுதி இருக்குதா, தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இது பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். முதலாவது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கணும், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது இந்த ரகசியத்தை நான் என்னுடைய இருதயத்தில் நான் வச்சுருக்கிறேன், இதன்படி நடக்க முடியுமா முடியாதா, அல்லது தேவனுடைய சித்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சோதிச்சறியணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தருடைய ரகசியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இலவசமாக கிடைக்குன்னு சாப்பிட்றாங்க. கடைசியில் என்னாச்சு, இது அபாத்திரமாய் புசித்ததுனால தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்றது நிமித்தம் அவன் குற்றவாளியாக மாறுகிறான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சாப்பிடுவதற்கு ஒரு நீதியின் கிரியைகள் கண்டிப்பாக தேவை. நீதியின் கிரியைகள் செய்யணும், மனம் திரும்பி இருக்கணும், ஜலத்தினால மனம் திரும்பி இருக்கணும், ஆவியினால மனம் திரும்பி இருக்கணும். அப்படின்னா கிரியிலையும் மனம் திரும்பி இருக்கணும், ஆவியிலையும் மனம் திரும்பி இருக்கணும். அப்படி மனம் திரும்பி நீதியின் கிரியைகள் செய்கிறவங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும். அப்படி மீறி சாப்பிட்டா அவர்கள் அபாத்திரமாய் புசிக்கிறவர்கள். அது சாப்பிட்டதுனால தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டதுனால அவர்கள் குற்றவாளிகள். அப்போ குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை, ஆண்டவருடைய தண்டனை கண்டிப்பாக வரும். ஆண்டவர் மன்னிக்க வரல மாட்டார், இதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவரை கட்டாயப்படுத்தினார், நீ புசி புசின்னு ஆண்டவரே சொல்கிறாரு, சோதிச்சறிந்து நீ புசி, உன்னால் சாப்பிட முடியுமா, உன்னால் ஜீரணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து நீ சாப்பிடு அப்படிங்கிறார். நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ருவோமா, ஐயோ எனக்கு இவ்வளவு வேண்டாம், அல்லது எனக்கு இந்தந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சரீரத்துக்கு தேவையானது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாங்கள் சில கல்யாணத்துக்கெல்லாம் போவோம். அங்கே கல்யாணத்துக்கு போனால் பஃபே மீல்ஸ், பஃபே மீல்ஸ்னால் சாப்பாடெல்லாம் அங்கே இருக்குது, ரெடியாக எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது சாதாரண இட்லி சாம்பார் தோசை அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த சாப்பாடுகள். எது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், மீன் வேணால் எடுத்துக்கலாம், மட்டன் ஃப்ரை எடுத்துக்கலாம், சிக்கன் ஃப்ரை எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம், யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. லைனாக டேபிளில் இருக்கும், லைனாக போய் எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்லாம். அப்போ அவங்க வந்து தனக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்ணும். இலவசமாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், ஜீரணம் பண்ண முடியாது. அந்த சாப்பாடெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பிளேட்டு அங்கே லைனாக பிளேட் வச்சுருப்பாங்க, எத்தனை பிளேட்டு காலியாகுதோ அத்தனை பிளேட்டுக்கு உண்டான காசு. அப்படின்னா ஒரு கல்யாணத்தில் ஒரு சாப்பாட்டுக்கு 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு, அல்லது 1000 ரூபாய் அப்படின்னு அவங்க வந்து நிச்சயிச்சிருப்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க கூப்பிட்ருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஆளுகளை தான் அவங்க கூப்பிட்டு, ஆமாம், பத்திரிக்கை வச்சு அவங்கள அழைச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டா கும்பலாக போயிருந்தாங்கன்னா பத்தாது அங்கே. ஆமாம், சாப்பிட்ற விதமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக மெல்லமாக நடந்து போய் வந்து சாப்பிடுவாங்க. அது பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியும், அந்த மாதிரி இடங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும், வந்திருக்கான்னு தெரியும். நடவெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருந்ததுன்னா போதா, ஓஹோ இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அப்போ எல்லாமே மெல்லமாக நடந்து சாதாரணமாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க, அது அமைதியாக சாப்பிடுவாங்க. அது யாரையும் தொந்தர பண்ண மாட்டாங்க, இது நல்லா இருக்குது சாப்பிடு, இது நல்லா இருக்குது சாப்பிடு அப்படின்னு யாரையும் தொந்தர பண்ண மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு தெரியும். அப்படி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, நீ சோதிச்செறிஞ்சு நீ இது என்ன சாப்பிட முடியுமோ அதை நீ எடுத்துக்கோ. நிறைய பேர் என்ன பண்ண, நிறைய சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான், ஜீரணம் பண்ண முடியாமல் வாஞ்சி தான் எடுக்கிறேன், வேறு வழியே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு நிறையா சாப்பிட்டுட்டாங்க, ஜீரணம் பண்ண முடியல, வாந்தி எடுக்கிறாங்க. அதனால் தேவனுடைய நியாயத்திற்பு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ண நிமித்தம் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரு தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார்கள். நம்மளுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரணுமா அப்படின்னா வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா போதும், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தானாக வந்துடும். ஆனால் அதை கை கொண்டா தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகளை தெரிஞ்சிட்டு நம்ம நடக்காமல் இருந்தால் அதே நியாய தீர்ப்பாக மாறிடும். தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து நம்ம அதன்படி நடந்தால் அதே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதனால் இத்தனை நாள் கல்யாணம் விருந்து சாப்பிட்ருக்குறான், நம்மளுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குதா சாபம் இருக்குதா, அவரவரை தான் கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி அவங்கவுங்க சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் என்னுடைய சாப்பாடு என்ன, நான் இவ்வளோ தான் சாப்பிட முடியும், இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய சாபம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய சாபம் என்னன்னா டாக்டருக்கு காசு கொடுத்துட்ருக்கிறது, அது கொஞ்ச நாளில் மாறிடும், ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆசீர்வாதம் தனியாக இருக்குது, சாபம் தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்து பயங்கரமல்ல, அது எத்தனை நாள், கொஞ்ச நாளைக்குன்னு இல்லை, எப்போங்கிறது தெரியாத. இது நிமித்தம் உங்களில் அநேகர், ஆமாம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். என்னன்னா பலவீனம், அப்புறம் வியாதி உள்ளவர்கள், அநேகர் நித்திரை. பலவீனம்னா என்னன்னா, என்ன பலவீனர்னா, பலவீனர்னு அது இல்லை, அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சு கொள்ள முடியாது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தேவனுடைய பலவீனம்னா தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிற ரகசியங்களை அல்லது பொருளை புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா எல்கேஜி யூகேஜி என் ஆயுசு முழுவதும் எல்கேஜி யூகேஜிலேயே தான் இருப்பான். கொஞ்சம் வசனம் அர்த்தமுள்ள வசனத்தை சொல்லியாச்சுன்னா அவனால் பகுத்து நிதானிக்க முடியாது, ஏன்னா 3 அந்தளவுக்கு வேலை செய்யாது, சின்ன குழந்தைங்க மாதிரி இருப்பான். ஆனால் ரசிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும், ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி சாப்பாடு அப்படின்னா எளிமையாக பேசினா மட்டும்தான் புரியும். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களாக உண்மைகளாக வந்து பேச முடியாது, பேசுனா புரியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் பலவீனம். வியாதி உள்ளவர்கள் அப்படின்னா என்ன வியாதி உள்ளவர்கள்? வியாதினா வாக்குவாதம் பண்ணுறது அப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறது, மற்றவங்க எப்படி இருக்காங்க நான் இப்படி தான் இருப்பேன், நான் வாரமாட்டேன், இப்படி தான் இருப்பேன், அதான் வாக்குவாதம் பண்ணுறது. வாக்குவாதம் பண்ணுறதுன்னா தன்னுடைய நீதியின் கிரியில் நியாயப்படுத்துவது, நான் இப்படி தான் இருப்பேன், அந்த நிற்கிற இடத்துல இருந்து வாக்குவாதம் பண்ணுறது, என்னுடைய நீதியின் கிரியில் இதுதான், இதிலிருந்து நான் மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நீதியின் கிரி என்னென்ன கிரியை செய்கிறாங்களோ அந்த கிரியில் நீதியின் கிரியிலாக நினச்சி வாக்குவாதம் பண்ணுறது, அதான் வியாதிக்கிறது. அப்போ தப்புன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். ஆனால் அந்த தப்புன்னு சொல்லும்போது என்னாகும், வாக்குவாதம் பண்ணுனா அவனுக்கு தேவனுடைய ஞாயிற்று இன்னும் வாதம் தான் ஜாஸ்தி ஆகும். வாக்குவாதம் கொஞ்ச நேரத்தில் முடியாது, வாக்குவாதம் என்ன ஆகும், ரொம்ப நேரம் பேச வேண்டியது வரும். ஆமாம் வாக்குவாதம் தொடங்கிருச்சுன்னா அப்புறம் வருஷ கணக்காக நடக்காது, யானைக்கு சண்டை நடக்கிற மாதிரி. யானைக்கு எப்படி சண்டை நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதமெல்லாம் சண்டை நடக்கும் யானைக்கு. ஆமாம் பக்கத்தில் பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கா உடனே சண்டை போட்டுக்கோ. ஆமாம் அந்த இடத்துல போ, அந்த யானை இன்னொரு அந்த இடத்த விட்டு போகும். அப்படி யானை சண்டையை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க காட்டில். அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா தன்னுடைய தான் செய்கிற கிரியில் நீதியின் கிரியிலாக அவர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது மனம் திரும்பாமல் தான் செய்கிற கிரியிலெல்லாம் நீதியின் கிரியில்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்போ மற்ற ஊழியக்காரங்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுவாங்க, மற்ற ஆளுகிட்ட பேசும்போது வாக்குவாதம் பண்ணுவாங்க, எங்கெங்கே தேவனுடைய வார்த்தைகள் இருக்குதோ அங்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆமாம் இப்படி வாக்குவாதம் நிறையா குடும்பத்தில் நடந்து நடந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் டைவர்ஸ்மெண்ட்டாக ஆயிரும். ஆமாம் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க ரட்சிப்பு செத்து போச்சுன்னு அர்த்தம், சும்மா நடப்பணமாக அணைஞ்சிட்டு இருக்காங்க. தேவன் இடத்துலேருந்து கிடைத்த ரட்சிப்பு நிறைய பேர்த்துக்கு செத்து போச்சு. அப்படியாக தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே போச்சுன்னா இந்தந்த மாதிரி வேலைகளை அது செய்யும். ஒன்றும் கொருந்தியர் மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு, ஒன்று கொருந்தியர் மூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு. ஆ போதும், பலவீனர்னா ரொம்ப எளிமையான வார்த்தைகளை வச்சு பேசுறது, இவங்கெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னா தேவனுடைய வசனத்தில் பிரியம் இருக்குது ஆனால் ரொம்ப ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜிக்கு பேசுகிற மாதிரி பேசுனாதான் எங்களுக்கு புரியும், கொஞ்சம் ரகசியமெல்லாம் பேசுனா எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில் இருக்கிறோங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை மென்று அளவு சிந்திச்சு தியானித்து பகுத்தறியக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயோ 13 அதிகாரம் 10 17 வரை.
ஏற்றுக்கிட்டு எல்லாரும் ஏழாவது
ஆ போதும், எத்தனையோ தடவை பைபிள் படித்தாலும் படித்தும் படிக்காத மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. காதார கேட்டும் கேளாமல், கண்ணார கண்டும் ஒழுங்காக படிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு இதுலேயே தெரியுது நம்மளுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஊமையினால் சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஊமையினுடைய ரகசியங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, அல்லது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மனந்திரும்புகிறவர்களுக்கு இருதயத்தில் மட்டும்தான் வெளிப்படுத்தப்படும். அதனால் தேவனுடைய வார்த்தையை ஏனாதானன்னு சொல்லிட்டு நம்முடைய ஏற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு வந்துடும். அப்படியாக இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை அநேகர் ஏற்றுக்கொண்டு அநேகர் நியாயத்தீர்ப்பு அடைந்திருக்கிறார்கள், அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அடைந்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை அநேக ஞானிகளுக்கும் நீதிமான்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சாரு, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் போயிட்டார். ஏன்னா அவங்க மனம் திரும்பலை. அப்போ யார் மனம் திரும்பி யார் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நீதியின் கிரியைகள் செய்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி நீதியின் கிரியைகள் இல்லைனா உள்ளதையும் எடுத்துருக்குவார். அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் எடுத்துக்குவார். அப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைனா தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், சண்டைகள், அப்புறம் கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, வாடகை பிரச்சனை, இப்படி பிரச்சனை வந்ததுனாவே எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் நம்ம உண்மை இல்லாதனால தேவனுடைய வார்த்தை நம்மளை கேட்டது நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபமாக மாறி இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, மனம் திரும்பினா போதும். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த கட்டளையை கொடுக்குறேன், நேசிக்காதவங்களுக்கு அதையும் நான் சொல்ல மாட்டேன். அதனால் ஜாக்கிரதையாக இருந்த மனம் திரும்பினோம்னா நம்ம நல்லா பைபிள் படிக்கலாம், படிக்கிறத நல்லா சிந்திக்கலாம், பகுத்தறியலாம், அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிட்டு நம்ம அதன்படி சாட்சியாக வாழலாம். அதனால் அநேக ஞானிகளுக்கும் நீதிமான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மறைச்ச அநேக காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அதனால் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்து கொண்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிடித்து கொள்ளாமல் போகும் பொழுது, அல்லதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாமல் போகும் பொழுது எப்போ வேணாலும் அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போகலாம். என்னைக்கு தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இல்லாமல் மறுதளிக்கிறாங்களோ அன்னைக்கு ஆசீர்வாதம் அவர்களை விட்டு போகும். எப்படி வந்து சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது மகிமை ராஜா விட்டும் விலகிருச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டும் விலகிருச்சு. அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ தான் நாம் கேட்கிற ரகசியங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அல்லது ஊமையினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும். மத்தேயு 22 அதிகாரம், மத்தேயு 22 1-7 வரை.
அவன்
போதும் போதும். அப்போ கல்யாணம் வந்து அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்றதுக்கு போகிறான். போகும்போது என்னாச்சு, அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருவன் வியாபாரத்துக்கும் ஒருவன் வயலுக்கும் போய்விட்டான். இன்னும் வேறு சில சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது ஏர்மாடு எனக்கு இருக்குது, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஒவ்வொருத்தன் பலவிதமான சாக்கு போக்களை சொல்லிட்டு அவன் போயிட்டான். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல்யாணம் வந்து கூப்பிட்றதுக்கு போனாங்க பார்த்தீங்களா ஆளுக, அந்த ஆளுகளை பிடிச்சி அடித்து அவமானப்படுத்துகிறான். ஏன் இப்படி ரொம்ப கொடூரமாக இறங்கியிருக்கானுங்க? இல்லை, மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவனை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஒன்றே பண்ணானுங்க பாவம். அது பண்ணாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லையே. இங்கே வந்து கல்யாணம் வந்து கூப்பிட்றதுக்கு போயிருக்கிறான். இவன் போய் உண்மையாக சொல்லியிருக்கிறான், வாங்க கல்யாணம் வந்து வாங்க, அழைக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கூப்பிட்றாரு அப்படின்னு. அவங்கள என்ன பண்ணுறான், அவமானப்படுத்துகிறான், அப்புறம் கொலை செய்திருக்கிறான். ஏன் அப்படி பண்ணியிருக்கானுங்க? கல்யாண விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது சொல்கிறான், கல்யாண விருந்து இந்தந்த மாதிரி ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது, இன்னென்ன நீதியின் கிரிகள் செய்யணும், இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டினா உங்களுக்கு சாபமாக மாறிடும் அப்படின்னு கல்யாண விருந்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் அந்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது என்னாச்சு, இந்த அழைக்கப்பட்டவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. நாங்கள் பிரசங்கம் இப்படி பண்ணுறோம், எங்களுக்கு ரகசியமெல்லாம் இப்படி தெரியும், நீ என்ன புதுசாக சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அது கோபம் அடைஞ்சு அவனை அவமானப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவமானப்படுத்துறதுனா எப்படி, கள்ளத்திற்கு தரிசி, இவன் சாத்தானுடைய ஆள், இவன் லேகியோன், ஆமாம், இப்படி பண்ணி பண்ணி கடைசியில் அவங்கள வந்து கடைசியில் கொலை செஞ்சுட்டாங்க. இதே மாதிரி கடைசி நாட்களில் உண்மையான தேவனுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கிற ஊழியம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்படி உண்மையாக தேவனுடைய வார்த்தை போகும்போது அநேகர் சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடிடுவான், அநேகர் என்ன பண்ணுவோம், கோபப்பட்டுருவான். கோபப்பட்டு நாங்கள் செய்கிற ஊழியம் மேலே என்ன தப்பா, அதனால் எங்கள் ஊழியம் தான் பெருசு அப்படி நாம் வம்புக்கு வந்து நிற்பான். வம்புக்கு வந்து நின்று அவமானப்படுத்தி நிறைய பேரை கொலை செய்வாங்க. அப்படின்னா 144,000 பேர் வரிசையில் வர்றவங்க தான் கல்யாண விருந்துக்கு அழைக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க கல்யாண விருந்து சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் போய் என்னுடைய கல்யாண விருந்துக்கு சாப்பிட்றதுக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், இவன் ஏற்கனவே சாப்பிட்டதுனால இவனுக்கு தெரியும் என்னென்ன சட்டத்திட்டத்தோடு தான் இதை சாப்பிடணும், இதை மீறி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதையே வந்து ஜனங்களுக்கு சொல்லுவான், ரட்சிப்பை பெற்றவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அதனால் அழைக்கப்பட்டவங்களை வாங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நிறைய பேர்த்து கோபம் வந்து நிறைய பேரை கொலை செய்வாங்க. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கல்யாண விருந்துங்கிறது ரொம்ப பெரிய காரியம், அதற்குண்டான நீதியின் கிரியைகள் கண்டிப்பாக தேவை. இப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தி கொலை செஞ்ச என்னாகும், திருப்பி ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சேனைகளை அனுப்புகிறாரு. சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரிக்கிறார். யார் அந்த சேனை? ராஜா கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனையை அனுப்புகிறாரு. யாரு? தூதர்களை அனுப்புகிறார். மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரிக்கிறார். எந்த பட்டணம் அது? சோதம் குமாரா மாதிரி இருக்கிற எந்த பட்டணம்? இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் இன்னைக்கு இருக்கிற பட்டணம். இந்த கிறிஸ்தவ பட்டணத்தில் தான் அநேகர் அவமானப்படுத்தி கொலை செஞ்சாங்க. கொஞ்சம் பேர் சாக்கு போக்கு சொல்லிட்டு நாக்கா தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இதில் முந்திரி கொட்டை மாதிரி வந்து நின்று வேலைகளை பண்ணி கடைசியில் மாட்டி தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அடைஞ்சிருக்காங்க. மத்தேயு 13 அதிகாரம் 10 17 வரை இல்லை அதான் இப்போ வாசி இல்லையா, மத்தேயு 22 8 14 வரை. ஆ போதும். இப்படி கல்யாணம் வந்து நடக்கும்போது நிறைய பேர் வரல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், போய் வழி செஞ்சியில் போய் நல்லார் பிள்ளார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். எல்லாரும் வந்தாச்சு. வந்த உடனே ராஜா வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது நேரம் நல்லார் பிள்ளார் யார் வேணால் வரலாமே, ஆனால் என்ன நிபந்தனைனா கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கணும், அப்படின்னா நீதியின் கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனை அங்கே பார்த்தார். அப்படின்னா தேவனுடைய வசனத்திற்கேற்ற நீதியின் கிரியில் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை புசித்தால் அவன் என்ன பண்ணுறார், சாப்பிட சாப்பிடவே கையும் காலம் கட்டி தூக்கி கொண்டு போய் புறமான இருளில் போடுங்கன்றார். அப்படி அநேகர் என்ன தான் ரகசியங்களை தெரிஞ்சிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவர்கள் கையும் காலும் கட்டி அவன் ஆண்டவர் அவர்களை புறமான இருளிலே தள்ளி போடுவார். அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரகசியங்களை கேட்கும்போது கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிஞ்சிருந்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினா நம்மளுக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டினா நமக்கு என்னென்ன வசனங்கள் நம்மளுக்கு தெரியுமோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் சாபமாக மாறிவிடும். அதனால் தேவனுடைய வார்த்தைங்கிறது விளையாட்டில் இலவசமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிற பொருள் இல்லை. தேவனுடைய ரட்சிப்புங்கிறது இலவசம்தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் அதுக்குண்டான விலையை கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி கல்யாண விருந்து ஆண்டவர் கூப்பிடும்போது அதற்குண்டான நீதியின் கிரியைகளோடு போய் அதை நம்ம புசிக்கணும். கல்யாண விருந்து இருதயத்தில் தான் நடக்குது. அது அவரவர்களுடைய ஜீர்ணம் பண்ணக்கூடிய தன்மை கேட்டபடி தான் அதை புசிக்கணும். சும்மா இலவசமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ரகசியத்தையும் எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவனுடைய சாபம் நம்மளை பின்தொடரும். அதனால் நாம் தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள் நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முன்னேறுவோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வசனம் தெரியுதோ அதே வந்து நம்மளுக்கு அதிக நியாய தீர்ப்பை கொண்டு வந்துவிடும். அதனால் கொஞ்சமாக தெரிஞ்சவனுக்கு கொஞ்சமாக நியாய தீர்ப்பு, அதிகமாக தெரிஞ்சவனுக்கு அதிகமான நியாய தீர்ப்பு. அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகாதபடி அல்லது அபாத்திரமாய் தேவனுடைய அப்பத்தை நாம் புசிக்காதபடி நம்மை தாமே நாம் நிதானி தெரிந்து ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி தேவனுடைய அப்பத்தை நாம் புசிப்போம். இப்போ நான் கொடுத்தது என்ன பேசுனதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராபோஜன சர்ச்சிலெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, எழுத்தின்படி இருக்கிற அப்பம், அதே மாதிரி ஆவிக்கிரிய நிலையில் இருக்கிற ராபோஜனம். அதனால் இதை புசித்து நீங்கள் ஜீர்ணம் பண்ணணுன்னா நம்மளுக்குள்ள நீதியின் கிரியில் இருக்கணும். இல்லாட்டினா தேவனுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் நீங்கள்லாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அதனால் ஆசீர்வாதமும் சாபமும் நம்மகிட்ட தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் தேவன் நம்மளுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அந்த ரகசியங்களுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மளை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது இவர்களுக்கு வருகிற சாபம் வேறு யாருக்கும் வராது. ரொம்ப வித்தியாசமாக வரும். ஏன்னா கையும் காலம் கட்டி புறமானவர்களே கொண்டு போய் போட்டுருவார். அப்போ ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்காதபடி நாம் தேவனுடைய அப்பத்தை புசிக்கும் போது அல்லது ராபோஜனத்தை சாப்பிடும் போது நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை சீர்திருத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏன்னா நம்முடைய ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி நாம் தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.